on the eve of Gethsemane.
மாலை வேளை கல்வாரியில் கடைசி முறையாக தொழுவதற்காக இயேசு அவருடைய அப்போஸ்தலர்களை கூட்டினார். கூட்டிய இடம் எருசலேமில் உள்ள ஒரு சீடரின் மேல் மாடி இருந்தது. அது பாஸ்காவின் காலமாக இருந்தது. அடிமைத்தனத்திலும் மரணத்திலிருந்தும் முன்பு விடுதலையான இஸ்ரேலின் அடையாளங்களாக பலியாடும் திராட்சை ரசமும் புளிப்பில்லாத அப்பமும் பாரம்பரிய உணவாகவும் இன்னும் அவர்களால் புரிந்து கொள்ள முடியாத வருங்கால மீட்பின் அவர்களுக்கு முன்னிருந்தது. பண்டிகை முடிவு வரும் நேரம் நெருங்கி கொண்டிருந்தது. போது இயேசு அப்பத்தை ஆசீர்வதித்து அதை பிட்டு, இதை வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரமாயிருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என சொல்லி அதை அவருடைய அப்போஸ்தலர்களுக்கு கொடுத்தார். அவர் அப்படியே அவர் திராட்சை ரசத்தை பாத்திரத்தை எடுத்து அதை ஆசீர்வதித்து சுற்றியிருந்தவர்களிடம் கொடுத்து, பாவ மன்னிப்பு உண்டாகும்படி சிந்தப்படுகிறேன், இந்த பாத்திரம் என் இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாகும், என்னை நினைவுகூறும்படி இதை செய்யுங்கள். இந்த எளிய மகத்துவமான வகையில் தேவனுடைய உடன்படிக்கையின் மக்களுக்கு இயேசு ஒரு புதிய நியமத்தை உருவாக்கினார். இனி வரப்போகின்ற ஒரு கிறிஸ்து மீட்பின் பலிக்காக எதிர்பார்ப்பில் விலங்கின் ரத்தம் இனியும் சிந்தப்படுவதில்லை, விலங்கின் மாம்சம் எரிக்கப்படுவதில்லை. அதற்கு பதிலாக அவருடைய மீட்பின் பழியை நினைவுகூறும்படியாக ஏற்கனவே வந்த கிறிஸ்துவின் நசுக்கப்பட்ட மாம்சத்தின் சிந்தப்பட்ட இரத்தத்தின் அடையாளங்கள் பூசிக்கப்பட்டு பானம் பண்ணப்படும். இந்த புதிய நியமத்தில் பங்கேற்பது வாக்களிக்கப்பட்ட கிறிஸ்துவாக இயேசுவையே ஒரு பக்தியோடு ஏற்றுக்கொள்வதற்கும் அவரை பின்பற்றுவதற்கும் அவருடைய கட்டளைகளை கைகொள்வதற்கும் முழு மனதோடு வாஞ்சியுள்ளவர்களாக இருப்பதாக நாம் யாவும் அடையாளம் இருக்கிறது. அப்படியாக தங்களை அடையாளப்படுத்திக் கொண்டு வாழ்க்கையை நடத்துபவர்களுக்கு அது ஆவிக்குரிய மரணம் கடந்த நித்திய ஜீவன் உறுதியளிக்கப்படும். பின்தொடர்ந்த நேரத்தில் இயேசு கெத்செமனிக்குள் பிரவேசித்து கல்வாரிக்கு கொண்டு போகப்பட்டு வெற்றிகரமாக அரிமத்தேயின் கல்லறைக்கு புறப்பட்டார். அவர்களை விட்டு போன பின்பு எருசலேமில் உள்ள அவருடைய உண்மையான சீடர்கள் அப்பம் பிட்டு பிடும் வாரத்தின் முதல் நாளிலே கூடி வந்து உறுதியாய் நிலைத்திருந்தார்கள். நிச்சயமாக புறப்பட்டு போன அவர்களுடைய கர்த்தரை நினைவுகூறும்படி மாத்திரம் அவர்கள் அதை செய்யவில்லை, ஆனால் அவர்களுடைய மகத்துவமான மீட்பிற்கான விசுவாசத்திற்கு அவர்கள் நன்றி ஏறெடுப்பதுவுமாகுமே. விசேஷமாக அமெரிக்காவில் அவருடைய சீடர்களை சந்தித்த போது அவர்கள் மத்தியிலும் திருவிருத்தை நிர்வகித்தார். அப்படி செய்வதில் அவர் சொன்னார், நீங்களும் எப்போதும் ஆசீர்வதிக்கப்படுவீர் மற்றும் நீங்கள் என்னை எப்போதும் நினைவு கூறுவீர்கள் என்று. அது பிதாவுக்கு சாட்சியாக இருக்கும் என்றும் மறுஸ்தாபத்தின் பிறப்பில் அவருடைய ஆரம்ப சீடர்களுக்கு அவர் கொடுத்ததை போல அதே மாதிரியான அறிவுரைகளை நமக்கு கொடுத்து திருவிருந்தன் நியமத்தை கர்த்தர் நிர்வகித்தார். சபையின் நியமங்களில் திருவிருந்த நியமம் மிக பரிசுத்தமான புனிதமான நியமத்தின் ஒன்றாக அழைக்கப்படுகிறது. நம் ஒவ்வொருவருக்கும் அது பரிசுத்தமாகவும் புனிதமாகவும் மாற வேண்டியுள்ளது. நம்மை மீட்கவும் அவருடைய மீட்பை நாம் எவ்வாறு பெற்றுக்கொள்கிறது என்பதையும் அதிலிருந்து மீண்டும் தேவனுடன் வாழ நமக்கு போதிக்கவும் அவர் என்ன செய்தார் என்பதை நினைவுபடுத்த இயேசு கிறிஸ்துவை இந்த நியமத்தை ஏற்படுத்தினார். கிழிந்த பிட்ட அப்பத்துடன் எல்லா வகையான வேதனைகளும் உபத்திரவங்களும் சோதனைகளுடன் சிதைக்கப்பட்டவும் ஒவ்வொரு துவாரத்திலிருந்தும் இரத்தம் கசிந்து வரும் அளவில் ஒரு வியாகுலத்தை சுமந்த சரீரமான சிலுவல் அறைதலில் இருதயம் நெருங்கி போன தசைகளிக்கப்பட்ட சரீரமான இயேசு கிறிஸ்துவின் மாம்சத்தை நாம் நினைவு கூறுகின்றோம், நாம் குறிப்பிடுகிறோம். அதே சரீரம் மரணத்தில் இறைபாடுபட்டு வைக்கப்பட்ட போது வியாதியையும் அழிவையும் அல்லது மரணத்தையும் இனி ஒருபோதும் அறியாத சரீரம் கல்லறையிலிருந்து உயிர்த்தெழுந்தது என நமது நம்பிக்கையை குறிப்பிடுகிறோம். அப்பத்தில் பங்கு பெற்கும் போது கிறிஸ்துவின் அநித்திய சரீரத்தை போன்றே நமது சரீரங்களும் மரணக்கட்டுகளிலிருந்து விடுபட்டு வெற்றி சிறக்க கல்லறையிலிருந்து உயிர்த்தெழுந்து நமது நித்திய ஆவிகளுடன் சேர்க்கப்படும் என்று நாம் ஏற்றுக்கொள்கிறோம். சிந்தப்பட்ட இயேசுவின் இரத்தத்தையும் மனுக்குளம் முழுவதற்குமான நாம் அனுபவித்த ஆவிக்குரிய பாடுகளையும் நாம் நிறைவேறுகிறோம் என சிறு கோப்பை தண்ணீருடன் நாம் குறிப்பிடுகிறோம். கெத்செமனியில் விழுந்த இரத்தத்தின் துளிகளால் ஏற்பட்ட வியாகுலத்தை நாம் நினைவுகிறோம். அவரை பிடித்தவர்களின் கைகளால் அவர்கள் அனுபவித்த காய்களையும் சவுக்கடிகளையும் நாம் நினைவுகூறுகிறோம். கல்வாரியில் அவர் கையிலிருந்தும் கால்களிலிருந்தும் விழாவிலிருந்தும் சிந்திய இரத்தத்தை நாம் நினைவுகூறுகிறோம். வேதனைகளை எவ்வளவு அதிகம் என்பதை நீ அறிய மாட்டாய், எவ்வளவு கொடியதென நீ அறிய மாட்டாய். ஆம், தாங்கிக் கொள்ள எவ்வளவு கடினமானது என நீ அறிய மாட்டாய் என்ற அவருடைய பாடுகளை பற்றிய அவருடைய தனிப்பட்ட பிரதிபலிகளை நாம் நினைவுகூறுகிறோம். தண்ணீரில் நாம் பங்கேற்கும் போது அவருடைய இரத்தமும் பாடுகளும் நமது துபாங்களுக்காக நிவர்த்தி செய்யப்பட்டது என்றும் அவருடைய சுவிசேஷத்தின் கொள்கைகளையும் நியமங்களையும் நாம் தழுவி கொண்டு ஏற்றுக்கொள்ளும் போதும் அவர் நம் பாவங்களிலிருந்து மீட்டார் என ஏற்றுக்கொள்கிறோம். அப்படியாகவே அப்பத்துடனும் தண்ணீருடனும் மரணத்திலிருந்தும் பாவத்திலிருந்து கிறிஸ்துவின் நம்முடைய மீட்புக்கு நினைவிட்டு போகிறது. அப்பம் முதலிலும் தண்ணீர் இரண்டாவது வரிசை மாற்றப்படுவதில்லை. அப்பத்தில் நாம் பங்கேற்கும் போது வெறும் சரீரமும் ஆவியும் ஒன்று சேர்த்தலை விட அதங்கியிருக்கும் நம்முடைய சொந்த தவிர்க்க முடியாத தனிப்பட்ட உயிர்த்தல் தான் நினைவு கூறப்படுகிறது. உயிர்த்தெழுதலின் வல்லமையால் தேவனின் பிரசன்னத்தில் நாம் யாவரும் மறுபடியும் சேருவோம். நம் வாழ்க்கையின் அடிப்படை கேள்விக்கு அந்த உண்மை பதிலளிக்கிறது. நாம் மறித்த பின்பு நாம் வாழ்வோம் என்பதல்ல, யாருடன் வாழ்வோம் என்பதை நாம் யாவரையும் எதிர்கொண்டிருக்கின்ற அடிப்படை கேள்வி. தேவனின் பிரசன்னத்தில் நாம் யாவரும் திரும்பி போவோம். நாம் யாவரும் நிலையாக அவரோடு இருக்க மாட்டோம். கரைபடைந்தவர்கள் ஆவோம். அந்நித்தியத்தையுடனே நாம் யாவரும் பாவத்திலும் அக்கிரமத்திலும் கரைப்படைந்தவர்களாகவும் நேர்மையானத்திற்கும் குறைந்த சிந்தனைகள் வார்த்தைகள் வேலைகள் நமக்கு இருக்கும் சுருக்கத்தில் நாம் அசுத்தமுள்ளவர்களாயிருப்போம். தேவனின் பிரசன்னத்தில் அசுத்தமுள்ளவர்களாயிருப்பதின் விளைவு பற்றி இயேசு மிக தெளிவாக சொன்னார். அசுத்தமான எந்த காரியமும் பிரசன்னத்தில் வசித்தல் இல்லை. இந்த உண்மை ஆல்மா இளையவனுக்கு ஏற்பட்டது. அவனுடைய அசுத்தத்தாலே நித்திய வேதனையால் அலைக்கழிக்கப்பட்டு தோய்ந்து போயிருந்த ஒரு தூதனால் அவன் எதிர்கொள்ளப்பட்டு தேவ சமூகத்தில் நிற்பதை காட்டிலும் தூரமாய் அனுப்பப்பட்டாலோ அவன் ஆத்மாவும் சரீரமும் நிர்மூலமாக அவன் விரும்பினான். திருவிருந்தின் தண்ணீரில் பங்கேற்பதில் பாவத்திலிருந்தும் அக்கிரமத்திலிருந்து நாம் எவ்வாறு சுத்தமாக்கப்பட்டு அப்படியே தேவனின் பிரசன்னத்தில் நிற்கணும் கற்றுக்கொள்கிறோம். அவருடைய குற்றமற்ற இரத்தத்தை சிந்தியதால் எல்லா பாவத்திற்கான அக்கிரமத்திற்கான நீதி வேண்டுவதை நாம் திருப்தியாக்குகிறார். பின்னர் மனம் திரும்ப அவரிடத்தில் போதுமான விசுவாசம் இருந்தால் ஞானஸ்தானத்தில் ஆரம்பித்து இரட்சிப்பின் அனைத்து நியமங்களையும் உடன்படிக்கைகளையும் ஏற்றுக்கொண்டு பரிசுத்தாவையை பெற்றுக்கொண்டால் நாம் அவரை சுத்திகரிக்க வைக்கிறார். பரிசுத்தாவையை நாம் பெற்றுக்கொண்டதில் சுத்திகரிக்கப்பட்டுள்ள இந்த உபதேசத்தை இயேசு மிக தெளிவுபடுத்தினார். அசுத்தமான ஒன்றும் அவருடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. என் இரத்தத்தால் தங்களுடைய வஸ்திரங்களை கழுவியோரை தவிர வேறொருவரும் அவருடைய இலை பருதலிலே பிரவேசிப்பதில்லை. இப்பொழுது இதுவே கற்பனையாக இருக்கிறது. பூமியின் கடையாந்தரங்களை எனக்கு முன்பாக கடைசி நாளில் கரைதடையற்றவர்களாய் நிற்கும்படி நீங்கள் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்வதனாலேயே சுத்திகரிக்கும்படி நீங்கள் மனம் திரும்பி என்னிடத்தில் வந்து என் நாமத்தில் ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளுங்கள். இதுவே கிறிஸ்துவின் உபதேசம். இந்த உபதேசத்தை நாம் பெற்று அதன்படி நாம் வாழ்க்கையை வாழும்போது கிறிஸ்துவின் இரத்தத்தால் கழுவப்பட்டு பரிசுத்தமாகிறோம். திருவிருந்தின் ஜபங்கள் மூலமாக கிறிஸ்துவின் இந்த உபதேசத்தையும் அதன்படி வாழ நாம் ஒப்புக்கொள்ளுதலையும் ஏற்றுக்கொள்கிறோம். நமது நித்திய பிதாவாகிய தேவனிடத்தில் நாம் வேண்டும் போது நாம் அவருடைய விலைமதிப்புள்ள குமாரனை எப்போதும் நினைவுகூறுவோம் என நாம் அனுபவிக்கிறோம். முதலில் நாம் சாட்சியாக விருப்பத்தினை பெறுகிறோம். பின்னர் அவரை நினைவு கூறுகிறோம். அப்படி செய்வதில் இயேசு கிறிஸ்துவின் மரணத்திலிருந்தும் பாவத்திலிருந்தும் நம்மை அவர் மீட்டதின் விசுவாசத்தை பிரயோகிக்கவும் நம் பயபக்தியான ஒப்புதலை செய்கிறோம். அவருடைய கட்டளைகளை கைக்கொள்வோம் என கூடுதலாக அறிவிக்கிறோம். மனம் திரும்புவதற்கு அது ஒரு பயபக்தியான ஒப்புதல். கடந்த காலத்தில் நம்முடைய சிந்தனைகள் வார்த்தைகள் அல்லது செயல்கள் அவைகள் எப்படி இருக்க வேண்டுமோ அப்படி இல்லாதிருந்தால் வரக்கூடிய நாட்களில் நமது வாழ்க்கை அவருடன் நெருக்கமாக இசைந்திருக்க நாம் ஒப்புக் கொடுப்போம். அடுத்து குமாரனின் நாமத்தை நாம் எடுத்துக்கொள்ள வாஞ்சவுள்ளவர்களாக அடிக்கடிக்கிறோம். ஒவ்வொரு இரட்சிப்பின் நியமத்தையும் உடன்படிக்கையும் பெற்றுக்கொள்ளுதல் அதங்கிய அவருடைய அதிகாரத்திற்கும் அவருடைய பணிக்கும் நாம் நம்மையே ஒப்பு கொடுக்கும் ஒரு பயபக்தி உறுதியாகும். இந்த கொள்கைகளுக்கு நாம் ஒப்பு கொடுக்கும்போது நம்முடைய ஆவி நம்முடைய இருக்கும் அது என்று திருவிருந்து ஜபங்களில் நாம் வாக்களிக்கப்படுகிறோம். ஒரு கூடுதலான ஆவியை பெறுதல் ஒரு சாதனையான ஆசீர்வாதம். ஏனெனில் பாவத்திலிருந்தும் அக்கிரமத்திலிருந்தும் நம்மை பரிசுத்த தூய்மைப்படுத்த பிரதிநிதியே அந்த ஆவி. சகோதர சகோதரிகளே, காலத்திலும் நித்தியத்திலும் மிக முக்கியமான நிகழ்ச்சி இயேசு கிறிஸ்துவின் பாவ நிவர்த்தியாகும். பாவ நிவர்த்தியை நிறைவேற்றிய அவர் நாம் நினைவுகூறும்படியாக மட்டுமே திருவிருந்தின் நியமத்தை அவர் நமக்கு கொடுக்கவில்லை. ஆனால் இந்த கிருபையின் மிக மேன்மையான செயலான அனைத்து ஆசீர்வாதங்களையும் நாம் உரிமை பாராட்டலும் ஆகும். இந்த பரிசுத்த நியமத்தில் ஒழுங்காக சிரத்தையாக பங்கு கொள்ளுதல் ஞானஸ்தானத்திற்கு பிறகு கிறிஸ்துவின் உபதேசித்தலவும் அதில் வளமும் தொடர்ந்து உதவுகிறது. அதிலிருந்து பரிசுத்தப்படுதலின் நடைமுறை பின்பற்றவும் நிறைவேற்றம் செய்கிறது. உண்மையாக உள்ளவர்களாக இது இறுதி வரையில் நிலைத்திருக்கும் இயேசு செய்த வழியில் நாம் கிருபையின் மேல் கிருமை பெற்று பிதாவின் பரிபூர்ணத்தை பெறவும் திருவிருந்த நியமம் உதவுகிறது. மரணத்திலிருந்தும் பாவத்திலிருந்தும் நாம் யாவரையும் மீட்க இயேசு கிறிஸ்துவின் வல்லமையும் தேவனின் பிதா முகத்தை கண்டு வாழ நம்மை ஆயப்படுத்த திருவிருந்தையும் நான் அவரது கிறிஸ்துவத்தின் வல்லமையும் நான் குறித்து சாட்சி அளிக்கிறேன். அடுத்த வாரத்திலும் அதிலிருந்து ஒவ்வொரு வாரமும் ஆழமான வாஞ்சையுடனும் கருத்துமிகு நோக்கத்துடனும் நாம் திருவிருந்தை பெறுவோமாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன். ஆமென்.